நல்லார்தொழுகண்ணை நல்லோர் சிவாலயத்துள் நல்லார்தொழுகண்ணை நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாழியாம் சூடும் போது பொல்லார்தாழியாம் சூடும் போது உள்ளமுருக்குமோர் சிதவரமுதத்திருவாசகம் நாதனாரடி கண்பு நவிற்றிய வாத ஊரரை வாழ்த்தி வணங்குவாம் நாதனாரடிக்கு அன்பு நவிற்றிய வாத ஊரரை வாழ்த்தி வணங்குவார் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே மித்துண்டர் செல்லும் நெறியறிய நிக நற்பணி செய்மை தொண்டர் செல்லும் நெறியறிய மிக நற்பணி செய்கை தொண்டர் தம்மேலும் நற்றுண்டு வந்திலன் கை தொண்டர் தம்மேலும் நற்றுண்டு வந்திலன் உண்பதற்கே தொண்டு பேசி புறம்புறமே உண்மை போற்றுகின்றொண்டு பேசி புறம்புறமே உண்மை போற்றுகின்ற இத்தொண்ட நேன்பணி குள்ளுதியோ கச்சி ஏகம்பனே ஏகம்பனே என்னை ஆள்பவனே ஏகம்பனே என்னை ஆள்பவனே இமையோர் கிரங்கி ஓகம் பொன்னாளும் கொடுக்கின்ற நாயக இமையோர் கிரங்கி ஓகம் பொன்னாளும் கொடுக்கின்ற நாயக குங்குமையாய் நாகம் பொன்னாரம் என புலி ஊற்று நாகம் பொன்னாரம் என புலி ஊற்று நல் நீரணியும் ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே என்பன் ஆதரித்தே ஆகம்புன்மாமலை ஒப்பவனே என்பன் ஆதரிதே திருச்சிற்றம்பலம் பார்வதிபதே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். மாணாக்கர் என்று சொன்னால் சிறப்பை ஆசிரியனுக்கு தேடித்தருபவன், ஆசிரியனுக்கு சிறப்பை உண்டு பண்ணுகின்றவன் மாணவன் என்பது. மாணவன்கிற ஒரு சொல் இருக்குது அல்லவா, மாணவன் சொல்லுகிறார்கள் அல்லவா, மாணவன் என்று சொன்னால் பெருமையை உடையவன் என்பது. பெருமையை தனக்கும் தன்னுடைய குருவுக்கும் தேடி கொடுக்கிறவன் மாணவன். தனக்கும் குருவுக்கும் சிறுமையை தேடி தருகிறவன் மாணவன் அல்ல. அதனால மாணவன் என்று சொன்னால் பெருமையை உடையவன் என்பது மாண்பூன்னு ஒரு அல்லவா, அந்த சொல்லடியாக பிறந்தது மாணவன். அதனாலே அப்படி மாணாக்கன் என்று சொன்னால் அவன் இப்படிப்பட்டவன் தான் மாணாக்கனாய் இருக்க முடியும். மாணாக்கன் என்று சொன்னால் அவனுக்கு இந்த இலக்கணங்கள் இருக்க வேணும், இந்த லட்சணங்கள் இருக்க வேணும். இந்த இலக்கணங்கள் இலட்சணம் வேறு, இலக்கணம் வேறு. இந்த இலக்கணம் உடையவன் மாணாக்கன், இந்த லட்சணம் உடையவன் மாணாக்கன். அந்த இலட்சணம் இலக்கணம் இல்லையானால் மாணாக்கனாக அவன் தகுதி இல்லை. மாணாக்கன் ஆவதற்கு தகுதி இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்திலே சேர்த்து கொள்ளுகிற ஆசிரியர் என்ன பண்ணுகிறாரு, மேல் வகுப்புல சேர்த்து கொள்ளணும்னா என்ன பண்ணுவான், அவன் முன்ன எப்படி மார்க் வாங்கியிருக்கிறான், எப்படி நடந்திருக்கிறான், அவனுடைய நடத்தைகள் எப்படி, அவனுடைய படிப்பு எப்படி என்றெல்லாம் சேர்த்து தான் நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்குவான். நல்ல பள்ளிக்கூடத்துல மோசமா படிக்கிறவனை சேர்க்க மாட்டான். அப்படித்தானே, நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கறேன்னா இவனுக்கு நல்ல தகுதி எல்லாம் இருந்தா தான் அங்க சேர்த்துக்குவான். தகுதி இல்லைன்னா அவனை சேர்க்க மாட்டான். ஆடு வந்தா போதும்னு சேர்க்கறது சாதாரண பள்ளிக்கூடங்கள்ல, ஆடு வந்தா போதும், காசு வந்தா போதும், எப்படி ஆனாலும் சரி, பாசு பண்ணாலும் சரி, வெயிலா போனாலும் சரிங்கிற ஆசிரியன் சேர்த்து கொள்வான். இவன் பாசு பண்ண வேணா நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு இவன் வந்து வெயிலா போக கூடாது என்று நினைக்கிற வந்து காலேஜோ ஸ்கூலோ சேர்க்க மாட்டான். இவன் உருப்படி ஆக வேணும் என்று எண்ணினால் அதற்கு தகுந்த தகுதி இவனிடத்துல இருக்கிறதா என்று பார்த்து தாஞ்சி எடுத்துக் கொள்வான். ஆகையினாலே இந்த ஆகம பள்ளிக்கூடத்துல படிப்பதற்கு இவனுக்கு தகுதி இருக்குதா, ஆகம பள்ளிக்கூடத்துல படிக்க தகுதி இருக்கிறதா என்று தெரிந்து அதற்கு தகுந்தாற் போலதான் சேர்த்து கொள்வான். அதை பத்தி தான் மாணாக்கர் இலக்கணம் என்று இந்த நூலிலே தொகுத்து வகுத்து சொல்லுகிறார் இந்த ஆசிரியர். மாணாக்கராதற்குரிய ஜென்ம தேசம் உணர்த்துகின்றார். ஜென்ம தேசம் என்பது வனங்களிலே காடுகளிலே வந்து பக்தி வாசனை இல்லாத, வேதாகமம் திருமுறை வாசனைகள் இல்லாத காடுகளிலே பிறக்கின்றவன் மாணாக்கனாவதற்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அந்த வாசனையே என்னன்னே தெரியாது, வரவும் மாட்டான். அந்த பகுதியில் இருக்கிற வரவும் மாட்டான், வர பட்டிக்காட்டில் இருக்க வர்றான், அங்கே வரவும் மாட்டான் வந்தாலும் அவன் நிலைச்சிருக்க மாட்டான் நிலைச்சிருக்க மாட்டான் என்ன அங்க போனா என்ன இங்க படிச்சுக்கிட்டு அங்க போனா அவனை மாத்தி போடுவான் அங்க இருக்கிற மாத்தி போடுவான் இது நம்ம ஊருக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு இது தகுதியாடா பொருத்தமாடா இந்த மாதிரி குழைச்சு குழைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நியாயமா, நம்ம ஆசினி தானே குழைச்சு போடுறியே, இது பொருத்தமா, நம்ம சாதிக்கு இது அடுக்குமா, நந்தனார சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம சாதிக்கு பொருத்தமா இப்படி வேதாகமம் திருமுறைகள் பக்தி இவைகள் வழங்குகின்ற புழங்குகின்ற நல்ல புண்ணிய நதிக்கரை புண்ணிய தேசம் புண்ணிய தலங்களிலே இருப்பவர்கள் மாணாக்கர் ஆவதற்கு தகுதிங்கிறார். ஒரு அடிப்படை. இப்ப நம்ம எல்லாம் காவிரி கரை ஓரத்தில் இருக்கிறோம், அது ஒரு வகையில் நமக்கு தகுதி இருக்கு. காவிரி கரையில இருக்கின்ற மக்களுக்கு எத்தனை வளங்களை சுவாமி கொடுத்திருக்கிறார், நீர் வளமும் நில வளமும் நல்ல விருச்சகங்களும் நெல்லும் வாழையும் கரும்பும் பலாவும் மாவும் எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஆனா மனம் வளம் இல்லை. எல்லா வளமும் இருக்கே தவிர மனவளம் இங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளம்பி இல்லை, எங்கேயாவது எந்த ஊர்லயாவது பக்தி கூட்டம் இந்த ஊரை விட்டுட்டா திருச்சி நேபுரம் ஒண்ணும் கிடையாது. மேற்க போனா கரூர், கிழக்க போனா திருச்சி, இடையில ஒண்ணும் கிடையாது. சுத்தம் ஒண்ணும் கிடையாது. அந்த பகுதி பூராவும் சுத்தம். கரை நதிக்கரையா இருந்து என்ன பண்றது, ஒண்ணும் இல்லை. நதியின் கரை நன்னாட்டு உற்பவித்து பயின்றவரே தீக்கை பறிப்பார். ஆசாரியர் இலக்கணக்கு சொல்லப்பட்ட நதி தீரங்களில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களிலே பிறந்து வசிப்பவர்களே தீச்சை பெறுகிறதற்கு அருகர்கள். புண்ணிய தலங்களிலே புண்ணிய நதிக்கரையிலே பிறந்தவர்கள் வசிப்பவர்கள் தீக்கை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வந்து பிறந்தும் அதிலே வாராதவர்கள் இருக்கிறார்கள், எங்கேயோ பிறந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை கருத்து. அதற்கு மேலே வருணம் உணர்த்துகின்றார். அவருள்ளும் அந்தனராதி ஒரு நால்வர் இவரே சிறப்புலர் என்று எண்ணும். அவருள்ளும் அந்தனர் பிராமணர் முதலாகிய இந்நான்கு வருணத்தாருமே மாணாக்கராதற்கு சிறப்புடையர் என்று அறிவு. பிராமண சத்திரிய வைசிய சூத்திரராகிய இந்த நான்கு வருணத்தாரே இந்த தீக்கை பெறுவதற்கு சிறப்புடையவர்கள் என்று அறிந்து கொள்வார். இந்த நான்கு வருணத்தார்கள் ஏன் இப்படி சொல்லுகிறது என்றால், அந்த காலத்தில் நான்கு வருணத்தார்களும் சைவமாகவே இருந்தார்கள். பிராமணரை இயல்பா செய்வோம் உங்களுக்கு தெரியும், சத்திரியர்களும் செய்வோம், வைசியர்களும் செய்வோம், சூத்திரர்களும் செய்வர்களாக இருந்தார்கள். இப்ப எல்லாமே இருக்காங்க, அது எங்கேயோ இருக்கு. இப்ப அதிகபட்சம் வந்து எல்லாம் செய்வர்களாகிவிட்டாங்க. இவர்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசமே தெரியாம போச்சு. கீழே இருக்கிறவாளுக்கும் மேல இருக்கிறவாளுக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் கும்பிடுற காட்டேறி இவனும் கும்பிடுறான், ரெண்டு பேரும் காடேறும் பூசை போடுறான். பூசை என்ன பூசை தெரியுமில்ல, காடேறும் பூசை, வீடேறும் பூசை இல்ல, காடேறும் பூசை. ஆமா, சத்திய வைசியர் கும்பிடுறான், செட்டியார் சூத்தர்களும் கும்பிடுறான், பிராமணரும் போறான். ஆகையினாலே அப்படி இருந்த காரணத்தினால அந்த நான்கு வருணத்தாருமே இதற்கு தகுதி. அவர்கள் இயல்பாகவே பக்தி உடையவர்களாகவும் இருந்தார்கள். இயல்பாகவே அவர்கள் பரம்பரையா பக்தி பண்ணி பழக்கமுடையவர். அப்படி சொல்லி அதற்கு மேலே அவர் உள்ளும் உள்ளும் அவலத்தை அற்றார் அவர் அருகர் தீர்க்க இனுக்கு அருந்து. அவருள்ளும் அப்படிப்பட்ட அந்த நான்கு வருணத்தை கவனமாக கேளுங்க. காமம் முதலிய மனக்குற்றங்களும் அங்ககீனத்துவம் முதலிய உடற்குற்றங்களும் இல்லாதவர்களே தீட்சை பெறுவதற்கு பூரண யோக்கியர்கள். மனக்குற்றம் உடற்குற்றம் ரெண்டும் உடையவர்கள் தீட்சைக்கு யோக்கியர்கள் அல்ல. மனக்குற்றம் உடற்குற்றம் இவர்கள் தீட்சையை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. அவர் வாங்கினா மனக்குற்றம் உடைய வாங்கினா சரியா அனுப்பிக்க மாட்டான், விட்டுருவான். அப்புறம் ஆசார குறைவு வந்து விடும். மனக்குற்றம் உடையவன் பல வகையில வந்து விருப்பமுடையவனாக இருந்தான்னு வச்சுக்கோ, பல வகையில விருப்பமுடையவனா இச்சையுடையவனா இருந்தா இதை விட்டு விடுவான், ஆசாரந்த வரி போகும். வெளியில கெட்டவர் உண்டாய், அதனால மனக்குற்றம். உடற்குற்றம் உடைய வாங்கினா சரியா அனுப்பிக்க முடியும். உடற்குற்றம் உடையவன் கை காலு கோளாறு கட்டு கோளாறு உடைய வாங்கினான்னு வச்சுக்க, சரியா அனுப்பிக்க முடியாது. உடற்குற்றம் உடையவருக்கு சில பேருக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க, அவன் சரியா இதெல்லாம் பண்ண முடியாது. கிரியைகள் மற்றதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாது, செய்ய முடியாது, சிரமந்தான். அதனால உள்ளவரே சரியா செய்ய முடியாம இருக்கு. அதனால இல்லாதவனு செஞ்சு வச்சா செய்வது தான். அதனால உடற்குற்றம் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி அதற்கு மேல மானாக்கிறது வகை உணர்த்துகின்றார். மானாக்கிறது வகை, மானாக்கர்னா மூன்று வகையாக சொல்லப்படுவது. சமயி, புத்தரன், சாதகன் என்று மூன்று வகையாக மானாக்கர்கள். சமய தீட்சை பெற்றவன் சமயி புத்தரன், விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரன், அப்புறம் நிர்வாண தீட்சை பெற்றவன் தான் விசேட புத்திரன். சமயி புத்திரன், சாமானிய புத்திரன், விசேட புத்திரன், சமய புத்திரர் தான் சமய தீட்சை பெற்றவன். சமய புத்திரர், சமய புத்திரர், சமயத்திற்கு புத்திரனாக வந்திருக்கான், உள்ள நுழைஞ்சிருக்கான். சமய புத்திரர், சமய புத்திரர், விசேட தீட்சவன் சாமானிய புத்திரன், அவரோட கொஞ்சம் தேவலாக. அப்படி நிர்வாண தீட்சம் தான் விசேட புத்திரன், நிர்வாண தீட்சை தான் விசேடம், அந்த தீட்சை பெற்றதான் விசேடமான புத்திரன். அதனாலே தீட்சையினுடைய சிறப்பினாலே அவருக்கு சமய என்றும் விசேடம் என்றும் சாமானியன் என்றும் விசேடம் என்று வருகிறது. அதனாலே இந்த மூன்று வகையான தீக்கை பெற்றவர்கள் மூன்று வகையாக புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. சமயி என்பவன் சமய தீக்கையை, அதாவது சமயத்துக்குள்ளே நுழைகிறான், சமய தீட்சை சமயத்துக்குள்ளே நுழைகிறான். அப்ப நுழையும் போது என்ன பண்ணி கொடுக்கிறார் என்றால், ஆசாரியின் மூலமாக பஞ்சாட்சர உபதேசத்தை பெறுகிறார். பஞ்சாட்சரத்து உபதேசத்தை பெற்று அனுஷ்டானம் செய்தல், அனுஷ்டானம் செய்து கொண்டு புறத்துண்டு செய்தல், அதே ஒரு 20 திருக்குறளால் உணர்த்த தொடங்கி முதற்கன் அவனுக்குரிய தீட்சையும் கர்மமும் உணர்த்துகின்றார். சமயம் 20 திருக்குறளால் உணர்த்த தொடங்கி முதற்கன் அவனுக்குரிய தீச்சையும் கருமமும் உணர்த்துகின்றார். தரித்து சமயமனும், தரித்து சமயமெனும் தீக்கை சமயி தெரித்தபடி நித்தியம் செய்வான். சமயம் எனும் தீச்சையை தரித்து சிவாகமம் விதித்தபடி தனக்குரிய நித்திய கர்மத்தை மாத்திரம் செய்வான். சிவாகமம் விதித்தபடி நித்திய கர்மம் மாத்திரம் செய்வான். அகுது இதுவென உணர்த்துகின்றார். நித்திய கர்மம் என்றால் என்ன என்கிறீர்களா? அகுது இதுவென உணர்த்துகின்றார். அடுத்தார் போல அதை எப்படி உணர்த்துகிறார்னா, தன்னரலின் முள்ளியே தர்ப்பணம் செய்தே செபமும் முன்னினைவான் சங்கர் என்றாலும் குளிர்மையாகிய நீரிலே ஸ்நானம் செய்து, குளிர்மையாகிய நீரிலே ஸ்நானம் செய்து. ஸ்நானம் வந்து சீத புனலாடிதான். ஸ்நானம் வந்து சீத புனலாடு, உஷ்ண புனலாடுதல் அல்ல, சீத புனலாடு. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு தகுந்தாப்பல வெந்நீரில் குளிச்சுக்கலாம். உடம்பு பொறுத்தது, அது சரீர தர்மம்னு சொல்றது. அது சரீர தர்மம், அது பண்ணினா தான் சரியா இருக்கும். சரி, சரீரம் சரியா இருக்கும். இது சரியா இருந்தா தான் அது சரியா செய்ய முடியும். அதற்காக அது உடம்ப பாத்துக்கிறது. ஆனா குளிர்ந்த நெல்ல தான் குளிக்கணும். குளிர்ந்த நெல்லதான் சீதப்புணல் ஆடி சிற்றம்பலம்பு ஆடி. சீதப்புணல்னா புரியுதா என்னது? குளிர்ந்தது. அது வெந்நீர்ல குளிச்சா அந்த வெந்நீர்ல ஒரு பவுன் தங்கத்தை போட்டு குளிக்கணுமா? வெந்நீர்ல குளிச்சா குத்தம் குத்தமா, அந்த குத்தம் போறதுக்காக ஒரு பவுன் அதுல போட்டுட்டு தண்ணீர்ல போட்டு குளிக்கணும். இல்ல, அது சிவந்தியாளுக்கு தானம் கொடுத்துடணும். ஆகையினாலே இப்படி தன்னரலின் மொழி, தன்னரல்னா அரல்னா தே தண்ணீர், தண்ணி என்றால் குளிர்ச்சி. குளிர்ச்சி உறிஞ்சிய நீரிலே ஸ்நானம் செய்து தர்ப்பணமும் செபமும் பண்ணி, தர்ப்பணம் செபமும் பண்ணி சிவபெருமானுடைய திருவடிகளையும் ஆச்சாரியுடைய திருவடிகளையும் மனசினாலே தியானிப்பான். அரிட்டாரத்தை முடித்துக்கொண்டு தவத்தை சிவத்தை தர்ப்பணம் சிவத்தை முடித்துக்கொண்டு சிவனையும் ஆச்சாரியனையும் தியானிக்கிறது. அவன் செய்தற்குரிய சரியாபாதமாகிய சிவபுண்ணியங்களும் சிவனை வழிபடும் முறைமையை ஐந்து திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஐயால சமயி தீட்சை பெற்றுக் கொண்டான்னா அவன் என்ன செய்ய வேணும்? சமய தீட்சை பெற்றுக் கொண்டால் அவன் என்ன செய்யறது? அவனுக்கு சரியாய் தொண்டுன்னு வேறு, சரியை தொண்டு. சமய தீட்சை பெற்றவன் சரிய தொண்டு, விசேட தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும், நிர்வாண தீட்சை பெற்றவன் சரிய கிரிய யோகம். மூணு மூணு வாங்கிட்டு நான் ஒண்ணுதான் செய்ய வேண்டும்தான். சரியையும் செய்யணும், கிரியையும் செய்யணும், யோகமும் செய்யணும். நிர்வாண தீட்சை வாங்க, நிர்வாணிச்சா நீங்க. அதனால சமய தீட்சை பெற்றவன் சரியா சரியையும், விசேட தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும், நிர்வாண தீட்சை சரிய கிரிய யோகம் மூன்றையும் செய்யணும். ஆகையினாலே இப்படி வந்து சரிய தீட்சை பெற்றவன் என்ன செய்ய வேண்டும் என்று, சமய தீட்சை பெற்றவன் என்ன செய்ய வேண்டும் என்று இதில் உணர்த்துகிறார். சென்றாலயத்துள் திருவலகிட்டே மெழுகி துன்று மலர் கொய்து தொடுத்து, தனக்குரிய நெய்தியை முடித்துக் கொண்டு அட்டாரத்தை முடித்துக் கொண்டு வீட்டினின்றும் புறப்பட்டு போய் தூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி திருக்கோயிலுள்ளே பிரவேசித்து பத்திரவலிங்கமாகிய பலிபீடத்தையும் இடபதேவரையும் நமஸ்கரித்து மெல்லிய மார்ச்சனியினாலே கிருமிகள் சாவாமல் மேற்பட அழகிட்டு, கூட்டும் போது கிருமிகள் சாவாமல் கூட்ட வேணுமா அந்த மாதிரி அழகிட்டு, ஈன்றெண்ணியதும் நோயினதுமல்லாத பசிவினது சாணத்தை பூமியில் விழுமுன் இலையிலேற்று, பூமியில் விழுமுன் இலையிலேற்று வாவி நெறி முதலியவற்றில் வடித்தெடுத்து வந்த நீருடனே கூட்டி திருமணுக்கு சாத்தி திருநந்தனவனத்திலே நெருங்கிய பூக்களை கொய்து பழுது நீக்கி இண்டை முதலாக பல வகைப்படும் திருமாலைகளை கட்டி, சரியே சமய தீட்சை பெற்றவன் அப்படி ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தை திருவலகிடுதல், திருவலகிடுதல், திருவலகிடுதல் புரியுது இல்ல, கூட்டுதல், அப்புறம் திருமடுக்கிடுதல், அப்புறம் திருநந்தனவனப்பணி. சாணியை கீழே விழுமுன் ஏந்தல் கூடாத போது சுத்த நிலத்தில் விழுந்த சாணியை மேல் கீழ் தள்ளி நடுப்பட எடுக்க, சாணம் கீழே விடுவதற்கு முந்தி எடுக்கிறதுக்கு ஒத்துவல்லைன்னா சுத்த நிலத்தில் விழுந்த சாணத்தை மேல் கீழ் தள்ளி நடுப்பக்கமாக இருக்கிற சாணத்தை எடுத்து அப்படிங்கிறேன். அந்த காலத்தில் மண்தலையாக இருந்த கோயில்களுக்கு அப்படி சொல்லப்பட்டது. இப்போ தீர்த்தத்தினால் சுத்தம் பண்ணிக்க வேண்டியது, தண்ணீர் விட்டு அதை பூட்ட வேண்டியது, சிமெண்ட்டு கல்லு தண்ணீர் விட்டு பூட்டிக்கணும், இதில் சாணம் படக்கூடாது. இப்போ முன் வாசல் மண் தரையாக இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு சாணத்தை சூரிய உதயத்துக்கு முன்னே ஸ்நானம் செய்து சரிய தொண்டை சொல்கிறார். சரிய தொண்டை இதில் சொல்கிறாரு, அது வசனமாக எழுதியிருக்கிறாரு, இதை கவனமாக கேளுங்க. சூரியோதயத்துக்கு முன்னே ஸ்நானம் செய்து தோய்த்துலர்ந்த வஸ்திரம் தரித்து விடுவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று. யாரு அவர்? தொண்டை வளர்க்க வந்தவர் தானே. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாள பரிஞான திருத்தொண்டி நெறிவாள பரிஞானத்தவ முனிவர் இல்லைங்க, வருது வருது. தோய்த்துலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முடித்து இரண்டு கிகளையும் கழுவி திருப்பூங்குடையை எடுத்து அந்த குடலை எடுத்து ஒரு தண்டு நுனியிலே மாட்டி உயரப்பிடித்து கொண்டாயினும், அரைக்கு மேலே கையினால பிடித்து கொண்டாயினும், அரைக்கு கீழே பிடிக்காம, அதனால பூனாலும் தலை சுப பண்ணார். உயரப்பிடித்து கொண்டாயினும், அரைக்கு மேலே கையினால பிடித்து கொண்டாயினும், கீழே தொங்க விட்டு வரப்படாது. சுவாமி கொண்டு வர்ற பொருள்களை கீழே தொங்க விட்டு வரக்கூடாது. தண்டுல மாட்டி கொண்டு வர்றத பாத்திருக்கீங்களா? திருநந்தனவனத்தில் போய் சிவருமான மறவாத சிந்தையோடு பத்திர புஷ்பம் எடுக்க, கைகளை அறையின் கீழே தொங்க விடுதலும் கைகளினாலே உடம்பையனும் வஸ்திரத்தையனும் தீண்டுதலும் ஆகா. அந்த கையினாலே இப்படி சுரிஞ்சுக்கிறது, அது பண்றது, இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுகள் இருக்கப்படாது. பூ எடுக்கும் போது வைகரை எழுந்து போந்து புனல் மூழி வாயுங்கட்டி மொய்மல நெருங்குவாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முக அலரும் வேலை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமங்கொய்து. கரூர் கரூர் அவர் தான் இன்னைக்கு விழா. ஆகா ஆகாவா பத்திர புஷ்பம் எடுக்கும்போது பேசுதலும் சிரித்தலும் சிவபெருமானுடைய திருவடியிலே அன்றி பரவத்திலே சிந்த வைத்தலும் ஆகாது. பத்திர புஷ்பம் எடுக்கும்போது பேசுதல் சிரித்தல் ஆகாது. தான் கை வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டினார். பேசக்கூடாது. இப்போ பூவெல்லாம் கட்டிக்கிட்டே பேசுகிறான்ல, இதில் இல்லை பூ கடை இல்லை பேசுகிறதோ வாயில் நார் வச்சுக்கிறதோ இப்படிலாம் இருக்குல்லவா, அவளுக்கு இது தெரியாது. அந்த மாதிரியான அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. கொந்தளர் கொய்யும் போது வேற சிந்தையும் வேற இடத்துல இருக்கக்கூடாது. கொந்தளர் கொய்யும் போது கூறுவெளி மையாலாலே சுந்தரன் பட்டகாதை உணர்ந்தீரே. கொந்தளர் கொய்யும் போது கூறுவெளி மையாலாலே சுந்தரன் பட்டகாதை உணர்ந்தீரே. துணர்மென் போதால் அந்தனர் கீழ்களாவார். புஷ்பத்தினாலே அந்தனர் கீழ்களாவார், கீழ்கள் அந்தனாவார். சுந்தரன் பட்டகாதை தெரியுமல்ல ஜாக்கிரதை. புஷ்ப விதியில சொல்றாரு, புஷ்ப விதின்னு ஒரு நூல் இருக்குது, அதுல சொல்றாரு. பரவற்றிலே சிந்தை வைத்தலும் கொம்புகள் கிளைகளை முறித்தலும் பெருங்குற்றங்களாம். பூச்செடி முறிபடாம பத்திர புஷ்பம் எடுத்த உடனே அவர்களை பத்திரத்தினாலே மூடி மடத்தை அடைந்து கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே புகுந்து திருப்பூங்குடையை தூக்கிவிட்டு திருமாலை குரட்டை சலத்தினால் அலம்பி. திருமாலை குரட்டைனா அந்த பூ கற்ற இடம், கல்லு போட்டுக்காகல்ல ஐயன்மெல்லாம் பார்த்துருக்கீல்ல பூ கட்டுறதுக்கு. சலத்தினாலமே இடம் பண்ணி திருப்பூங்குடையில் உள்ள பத்திர புஷ்பங்களை அதில் வைத்து கொண்டு மவுனியாயிருந்து சாவதானமாக ஆராய்ந்து பழுதுள்ளவர்களை அகற்றி விட்டு திருமாலை தொடுக்க, புப்பங்களிலே குற்றமுள்ள புப்பங்களை நீக்கி விடுதல். பூ தேர்ந்தாயன பூ தேர்ந்து ஆயன கொண்டு ஆகாதவற்றை தள்ளி. தேவாரத்தில் சொல்றாரு, பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி எத்தாதார் இல்லை எண்ணுங்க. சின்ன பிள்ளைக்கு அவ்வளவு தெரியுது. தாழ்ந்த சாதியார் சிவதீச்சை பெறாதவர் ஆசவசமுடையவர் தீட்டுடையவர் நித்திய கர்மம் விடுத்தவர் செய்யாதவர் ஸ்நானம் செய்யாதவர் தூர்த்தர் என்று இவர் எடுத்த பூவும் ஆகாது. தாழ்ந்த ஜாதியார் சிவதீச்சை பெறாதவர் ஆசவசமுடையவர் நித்திய கர்மம் விடுத்தவர் ஸ்நானம் செய்யாதவர் தூர்த்தர் என்று இவர் எடுத்த பூவும். அசுத்த நிலம் சுடுகாட்டின் சமீபம் சண்டாள பூமியின் சமீபம் என்று இவற்றினுண்டாகிய பூவும். எடுத்து வைத்து அலர்ந்த பூவும், எடுத்து வச்சு வாடி போன பூவும். அப்போது மலர் தூவி, அதனாலே காலையில் மொட்டாரா மலர் பறித்து வச்சு அலர்ந்து போன் தானே விழுந்து கிடந்த பூவும் பழம்பூவும் உதிர்ந்த பூவும் அரும்பும் இரவில் எடுத்த பூவும் கை சீலை எருக்கிளை ஆமணக்கிளை என்பவற்றில் கொண்டு வந்த பூவும் காற்றின் அடிபட்ட பூவும் புழுக்கடி எச்சஞ்செலந்தினுள் மயிறு என்பவற்றோடு கூடிய பூவும் மோந்த பூவும் காகங்கோழினாய் கழுதை பன்றி குரங்கு போன முதலிய தீண்டிய பூவும் சாத்தலாகாது. திருக்கோயிலுள்ளும் அதன் சமீபத்தில் உண்டாகிய பூ ஆன்மார்த்த பூசைக்கு ஆகாது. திருக்கோயிலில் உள்ளும் அதன் சமீபத்திலும் உண்டாகிய பூ ஆன்மார்த்த பூசைக்கு ஆகாது. கோயிலுக்குள்ளே இருக்கிற பூ கோயிலுக்கு மாத்திரம்தான், ஆன்மார்த்த பூசைக்கு எடுக்கப்படாது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் உண்டியலில் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டுக்கிட்டு எடுக்கணும். இப்போ இங்கே கொந்தவரத்தில் கோயிலுக்குள்ளே இருக்கிற பூவை நம்ம பூசைக்கு தனியாக எடுக்கிறதுனா இது எடுக்கப்படாதான், பணம் போட்டுக்கிட்டு அப்புறம் எடுக்கிறோமா எடுக்கணும். அப்போ அவசியமாக அப்படி இருக்க முடியா இருந்தால் இதை விட வேறு வழி இல்லைன்னா நந்தவனம்னு கோயிலுக்கு வச்சுருக்கிறத எடுக்கப்படாது எடுக்கப்படாது. ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கைங்கரியமாக தட்சணையாக ஏதோ செய்து விட்டு இப்படி எடுக்கும் ஆகாது. அன்மார்த்த பூசைக்கு ஆகாது. அன்மார்த்த பூசைக்குன்னு நம்ம தனியாக வைத்து கொள்ள வேண்டியது தான். வில்லமர வீட்டில் வைக்கக்கூடாது, வில்லமர வீட்டில் இருக்கக்கூடாது. காடுகளிலே மற்ற இடங்களிலே இருக்கிறத எடுத்து சேகரிச்சு விடுறது. இப்போ இங்கே வில்லமரம் இருந்துச்சுன்னா பறிச்சுக்கலாம், பறிச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 2 ரூபாயோ போட்டுற வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது, எதை வில்லு வந்து எடுத்து 6 மாதம் வச்சுக்கலாம். சூரிய உதய காலத்தில் ஆயினும் விடிய 3 நாளைக்கு முன்னாயினும் 2 நாளைக்கு முன்னாயினும் 1 நாளைக்கு முன்னாயினும் எடுத்த புஷ்பமே உத்தமம். சூரியோதய காலத்தில் எடுக்கிறதா உத்தமம். மத்தியானத்தில் எடுத்த புஷ்பம் சிவபெருமானுக்கும் தேவர்களுக்கும் புதிர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாது. மத்தியானத்தில் எடுத்த பூ உதயத்தில் நந்தியாவர்த்த பூவு பிள்ளருக்கம்பூ உத்தமம். மத்தியானத்தில் அலரிப்பூ தாமரைப்பூ தும்பைப்பூ உத்தமம். சாயங்காலத்தில் மல்லிகைப்பூ கருமத்தம்பூ சண்பகப்பூ உத்தமம். அர்த்தராத்திரியிலே கடப்பம்பூ பொன்மத்தம்பூ பூ உத்தமம் உத்தமம். அது காலத்தை பற்றி சொல்கிறாரு, பூ எடுக்கிற காலத்தை பற்றி சொல்கிறாரு. அதற்கு மேலே விநாயகருக்கு துளசியும் சிவபெருமானுக்கு தாளம்பூவும் உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும் வைரவருக்கு நந்தியாவர்த்தமும் சூரியனுக்கு வில்வமும் விஷ்ணுவுக்கு அச்சதையும் பிராமணருக்கு தும்பையும் ஆகாவாம். விநாயகருக்கு துளசி ஆகாது, சிவபெருமானுக்கு தாளம்பூ ஆகாது, உமாதேவிக்கு அருகு நெல்லி ஆகாது, பைரவருக்கு நந்தியாவர்த்த ஆகாது, சூரியனுக்கு வில்வ ஆகாது, விஷ்ணுவுக்கு அச்சதை பிராமணருக்கு துன்பை ஆகாவாம் என்று இதில் சொல்லப்படுகிறது. இது ஒரு பொது விதி, இது ஒரு பொதுவான விதி. இப்போ விநாயகருக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணலாம்னு இருக்குது. விநாயகர் இந்த துளசி ஓட்டா யானைக்கு மதம் குறையுமா பலம் குறையுமா, அதனால ஆகாதான். ஆகையினாலே விநாயகர் துளசியில் அர்ச்சனை பண்ணுறது உண்டு. சிவபெருமானுக்கு தாளம்பு ஆகாது, தாளம்பூத்தி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அது வந்து பௌராணிகம்னு சொல்றது, ஆகமத்தில் சொல்லப்படுகிறது தாளம்பூ சேர்க்கலாம். பௌராணம்னா புராணம் சொல்றது, புராணத்தில் தானே தாளம்பூ போய் சொல்லிச்சு, அதனால ஆகாது சிவபெருமானுக்கு ஆகாது சொல்றது. அதனால தாளம்பூ சிவபெருமானுக்கு சாத்தலாம், விளங்குதா? ஆகையினாலே அது அவசியமா சாத்தணுங்கிற விஷயம் இல்லை, சாத்தலாம். அப்படி திங்கட்கிழமை சதுர்த்தி அட்டமி நவமி ஏகாதசி சதுர்த்தசி அமாவாசி பௌர்ணமி மாசப்பிறப்பு என்னும் இக்காலங்களிலே வில்லம் எடுக்கல் ஆகாது. இந்த காலத்திலே வில்லம் எடுக்கப்படாது. தவமுரு மாதமும் சதுர்த்தி அட்டமி நவமிய சதுர்த்தசி நவின்ற நல்லுவா அவமரு சோமவாரத்து அன்பர்கள் சிவன் அரிச்சனை செய்யும் வில்வம் தீண்டிடார் என்பது புஷ்பவிதி. அதனாலே இந்த காலங்களிலே வில்லம் எடுக்கப்படாது. திங்கக்கிழமை சதுர்த்தி திதி அட்டமி நவமி ஏகாதசி சதுர்தசி அமாவாசி பௌர்ணமி மாசப்பிறப்பு என்னும் காலங்களிலே வில்லம் எடுக்கலாகாது. ஆதலின் இவை அல்லாத மற்ற காலங்களிலே வில்லம் எடுத்து வைத்துக் கொள்வர். வில்வ மரத்தினடியே அடைந்து நாடோறும் அரகரவென்னும் ஒலியோடு பிரதட்சணம் செய்வோர் பாவத்தினின்று நீங்குவார். புரகரன் இச்சாஞான கிரியையாய் போந்த வில்வம். புரகரன் புரகரன் சௌருமான் அவனுடைய இச்சை ஞானம் கிரியை என்ற 3 வடிவமாக இருப்பது அந்த வில்வத்தினுடைய இதழ். புறகரன் இச்சாஞான கிரியையாய் போந்த வில்வம் மரம் முதல் அடைந்து 3 வைகள் ஊன் உறக்கமின்றி அரகர முழக்கம் செய்வோர் 50 பாதகங்கள் விரையில் செய் கொலைகள் தீரும் ஆதலால் விஷயிடம் வில்வம் என்பது திருவிளையாட புராணம். அது தங்க சொல்றாரு. அதனாலே இப்படி வந்து நாடோறும் அரகரவென்னும் ஒலியோடு பிரதட்சணம் செய்வோர் பாவத்தில் இருந்து நீங்குவர். அதனால வில்வ பிரதட்சணம் ரொம்ப சிறப்பு தான். வில்வத்துக்கு பூசிக்கிறது இப்போ சொன்னே அவர் 48 நாள் வெள்ளத்துக்கு பூசம் பண்ணார். ஆகையினாலே அப்படி பாவத்தின் நுகர் மறிக்கும் போது, மறிக்கும் போதுன்னா ஜீவன் விடும்போது, வில்லாத்தடி மண்ணை உடம்பில் பூசினோர் சிவபுரத்தை அடைவார். மறிக்கும் போது வில்வத்தின் அடியில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து உடம்புல பூசி விடுவார். ஸ்நானத்துக்கு வில்வத்தினுடைய மண்ணை எடுத்து வச்சுக்கிறது, குளிக்கும் போது வில்வத்தடியை மண்ணை எடுத்து வச்சு அதை டப்பால் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பூசிக்கிட்டு குளிக்கிறது சோப்புக்கு பதிலாக. இச்சாஞான சௌரமானது இச்சாஞானக்கிரி வடிவாக இருக்கும் வில்லபத்திரம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், சத்தமி, அட்டமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, விதிபாத யோகம், மாசப்பரப்பு, பிராத காலம், சாயங்காலம், ராத்திரி என்ன காலங்களில் துளசி எடுக்கலாகாது. இந்த காலங்களிலே துளசி எடு ஆதலின் இவை அல்லாத மற்ற காலங்களே துளசி எடுத்து வைத்துக் கொள்ளும், அதையும் வைத்துக்கலாம். இரண்டிலை கீழே உள்ள துளசி கதிரி எப்போதும் எடுக்கலாம். வில்வமும் கொக்கரகு மந்தாரையும், குக்கரகு மந்தாரின்னு ஒன்று இருக்குது, அது ஆறு மாதத்திற்கும், வெண்துளசி ஒரு வருஷத்திற்கும், தாமரைப்பூ ஏழு நாளுக்கும், அலறிப்பு மூன்று நாளிற்கும் வைத்து சாத்தலாம். அலறிப்பு இருக்குது இல்லையே, இந்த செவ்வரளி அவ அரளிப்பூ, வெள்ளரளி செவ்வரளி, அது மூன்று நாளைக்கு பக்குவமாக வச்சிருக்கு. ஆக வில்வமும் வந்து தாமரைப்பூ ஏழு நாளைக்கு வச்சு சாத்தலாம், தாமரைப்பூ ஏழு நாளைக்கு வச்சு சாத்தலாம், தாங்க அது பக்குவம் வச்சிருக்கணும். அதனால அப்போதைக்கு சாத்தலாம், வில்வம் ஒன்று தான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சு காய வச்சு பத்தரை மணி வச்சுக்கலாம், ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம், அது வேற. மற்றைய பூ வகைகளை அப்போதைக்கு அப்போது எடுத்து சாத்துறதா விஷயம், பூ வகைகளை அப்போதைக்கு அப்போது எடுத்து சாத்துறதா விஷயம். ஆதரவினாலே அமலன் முடிக்கு அணிவித்து ஓதியும் ஓதி துதியும் முகந்து சிரத்தையினோடும், சிரத்தையினோடும்னா மிக்க அன்போடும் சிவபெருமானுடைய திருமுடியிலே அவரை திருண்டுதற்கு அருகராகிய சிவபெருமானுடைய திருமுடியிலே அவரை தீண்டுதற்கு அருகராகிய ஆதிசைவரை கொண்டு சாத்து வித்து மாலையை கட்டி பூவெடுத்து மாலையை கட்டி பூவை அவரை தீண்டுதற்கு அருகராகிய ஆதிசைவரை கொண்டு சாத்து வித்து இத்திருத்தொண்டு செய்யும் பெரும்பேறு பெற்றேனே என்று மனமகிழ்ந்து துதியும் ஓதி 32 ராகங்களுள் அவ்வவ காலத்துக்கு ஏற்ற ராகத்துடனே தோத்திரங்களை சொல்லி பைரவி, தேவக்கிரியை, மேகரிஞ்சி, குறிஞ்சி, பூபாலம், வேளாவளி, மலகரி, பவுளி, ஸ்ரீராகம், இந்தோளம், பல்லதி, சாவேரி, படமஞ்சரி, தேசி, லலிதே, தோடி, வசந்தம், ராமக்கிரியை, வராளி, கைசிகம், மாலவி, நாராயணி, குண்டக்கிரியை, கூர்ச்சரி, பங்காளம், தன்னியாசி, காம்போதி, கவுளி, நாட்டு, தேசாச்சரி, காந்தாரி, சாரங்கம் என்பனவா 32. இசை வந்து சுவாமிக்கு மிக பிரியம், இசை வந்து மிக பிரியம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக, 11 இசைவாடும் அடியார்கள் குடியாக, வைத்தீஸ்வரன் தேவாரம், 11 இசைவாடும் அடியார்கள் குடியாக, விண்ணின்றி மண்ணின்றி விண் கொடுக்கும், மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம், எண்ணின்றி முக்கோடி வானாளதுடையானே, புண்ணொன்ற பொருதளித்தான் புள்ளிருக்கு வேடுவரே என்பது சம்பந்தர் தேவார். அதனால இசை கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆக எவ்வளவு உசந்தது இசை, எவ்வளவு அதனால பலன் எவ்வளவு, ஏழு இசையாய் இசை பயனாய், இசைக்கு பயன் இருக்குன்னு சொல்றாருல, நாலு இன்னிசையால் தமிழ் வரப்பு ஞான சம்பந்தன்கிறாருல, அதனால பாட்டை பண் சுமந்து இருக்கணும், பாட்டில் பண் சுமந்து இருக்கணும், விளங்குதா? இப்போ பலகாரத்தில் ருசி இருக்கணும் இல்லை, பலகாரத்தில் ருசி இருக்கணும் இல்லை, அது மாதிரி பாட்டில் ருசி இருக்கணும் இல்லை, அது ருசி தான் பண்ணும். அதனாலே அப்படி 32 ராகங்களையும் தெரிந்திருக்க வேணும். அதில் வந்து வசந்த கால ராகம் காம்பூதி, வசந்த காலம் வந்து மாலை வேலை, காம்பூதி, அஷாவேரி, தன்னியாசி அன்றியும், மாலை ராகம் கல்யாணி, காபி, கன்னடம், காம்பூதி, யாமராகம், யாமராகம் நடிச்சாமதர், ஆகரி, விடியலி ராகம் இந்தோளம், ராமகலி, தேசாச்சரி, நாட்டை, பூபாலம், உச்சி ராகம் மத்தியானம், சாரங்கம், தேசாச்சரி, அன்றியும், ஆகரி, இந்தோளம், ராமகலி, சாரங்கம், பூபாலனிக்கும், மற்றவை எக்காலத்துக்கும் புதுமையம். மிக மேலாகிய சிவஸ்தோத்திரங்கள் தேவாரம், திருவாசகம், திருவசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்னும் அருட்பாக்கள் இந்துமா விளங்குத. இது வந்து ஸ்நானம், அன்டானம், மலர் கொய்தல், மலர் கட்டுதல், அப்புறம் கோயிலுக்கு செல்லுதல், அங்கே செய்கின்ற துண்டுகள், அதற்கு மேலே எப்படி சுவாமியை தோத்திரம் பண்ணுது, அதற்கு மேலே நலங்குள் அகிலாலும் நரும்புகையும் காட்டி இளங்கிடவா நெய்விளக்கு முட்டு. நலங்குள் அகிலாலும் நரும்புகையும் காட்டி நன்முருந்திய கார் அகிலினாலும் சந்தன முதலிய பிற கந்த வர்க்கங்களினாலும் சுகந்த தூபம் பணிமாற பண்ணி. அதனால தூபம், தூபம் ஒரு நாயனார் போட்டுக்கிட்டு இருந்தார்ல, நமக்கு தெரிஞ்சவர் தானே. சுகந்த தூபம் பணிமாற பண்ணி இளங்கிட ஆண் நெய் விளக்கிட்டு பிரகாசிக்கும்படி கபில நெய், கபில முதலிய பசுக்களினது நெய்யினாலே திருவிளக்கம் விட்டு. தூப அதீபம், தூப தீபம். இப்ப இதெல்லாம் என்னன்னு பேரு, தொழில்னு பேரு. தொழில், தொழில் இல்லாதவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. காலையில பனஞ்சம்பாடிக்கு போறவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு முடியுமா? அவசரம் எல்லாம் சில சில பூசியில உங்களுக்கு எல்லாம் வந்துருது. தூப தீபம் மலர் உய்தல் தான சுத்தம் பண்றது எல்லாமே வந்துருது. அதனாலதான் சௌவச சிறப்பு. இப்ப ஒரு நாயனார் மலை கட்டி சாத்தினாரு, ஒரு நாயனார் தீபம் போட்டார், ஒரு நாயனார் தூபம் போட்டார், ஒரு நாயனார் கூட்டினாரு, இப்படிலாம் வருது அல்லவா? வலம் வருதல்ல இருந்து அர்ச்சனை பண்றதுல இருந்து தோத்திரம் பண்றதுல இருந்து சகல துண்டுகளும் செவ்வோசையில் வந்து. அதனால செவ்வோசை பண்ணணும். நீங்களாம் பண்ணாம இருக்கிறது குத்தம். பூஜை பண்ணாம இருக்கிறது குத்தம் தானப்பா? பூஜை பண்ணாம இருக்கிறது குத்தம் தானப்பா?
கேட்டுட்டு சொல்றது
பூஜை பண்ணாம இருக்கிறது குத்தம் தான். பூஜை பண்ணாம இருக்கிறது குற்றம் தான். செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது குற்றம் தான். ஏனென்றால் மனித பிறப்பும் கிடைத்து இந்த தேசத்திலும் கிடைத்து பூஜை பண்ண சாமியும் கிடைச்சு சமயமும் கிடைச்சு பண்ணாம இருந்தா குத்தம் தானே? எல்லாம் கிடைச்சு, எல்லாம் கிடைச்சு இதெல்லாம் கிடைக்காத இந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இந்த தேசம். இந்த மாதிரியான சூழல் நிலை, இந்த மாதிரியான இடங்கள், அதற்கு மேலே வந்து இந்த மாதிரி பாடங்கள் நூல்கள், இது பற்றியான கேள்விகள், இது பற்றியான கேள்விகள், ஆலயங்கள், இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காத ஜென்மங்கள் ஏராளம் இருக்கு, ஏராளம் கொடானு கூடி இருக்கு. இதெல்லாம் கிடைச்சும் முத்தேவராதி புல ஊரும், முத்தேவராதி புல ஊரும் விண்ணின் முழுதின் பகற்றி, விண்ணின் முழுதின் பகற்றி அருளின் பித்தேறி நின்ற முனைவன் பதங்கள் பெருகன்பினோடு பணியும் அத்தேயமான உயர்வாரதத்தின் அறிவின்றி வாழ்வு அணவியும் சித்தாரின் வேறு மலராயி உய்தி தெரியாது இது என்போல் அறிவேன். விநாயக புராணம் முத்தேவராதி புலவோரும், முத்தேவராதிய பரமவிஷ்ணு உருத்தரர் முதலான புலவர்களும் விண்ணின் முழு இன்பகற்றி விண்ணுலகத்தில் இருக்கிற இன்பங்களை எல்லாம் விட்டு விட்டு அருளின் பித்தேறி நின்ற, அருளின் பித்தேறி நின்ற முனைவனாகிய சிவபெருமானுடைய பதங்களை வந்து பணிந்து பூசித்து வானிடத்தவர் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சித்து அருள் பெறுகின்ற இந்த அப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்துல வந்து பறந்து இந்த மாதிரி சிவப்பணி சிவபூஜை செய்யாமல் இருந்து கொண்டு செத்தவன்லையும் சேராம பழச்சவன்லையும் சேராம இருக்கிறான், இது என்ன அறிவுன்னு நான் சொல்றேன். பழச்சவனா இருந்தா பூஜை பண்ணணும், பழச்சுக்கிட்டு இருக்கிறேன் உசுரா இருக்கிறான்னா பூஜை பண்ணணும், செத்து போனான்னா நடக்க மாட்டேன் நடந்துகிட்டு இருக்கிறான் பூஜை பண்ணாம இருக்கிறான். இவன் என்னன்னு சொல்றது, செத்தவன் சொல்றதா இல்ல பழச்சவன் சொல்றதா? முத்தேவராதி புலவூறு விண்ணின் முழுதன் பகற்றி அருளின் பித்தேறி நின்ற முனைவன் பதன்கள் பெருகன்பினோடு பணியும் அத்தேயமான உயர்வாரதத்தின் அறிவின்றி வாழ்வு அணவியும் கிடைச்சும், அணவியும்னா கிடைச்சும் செத்தாரின் வேறு மலராயி, செத்தாரின் வேறும் மலராயி. செத்தவன்லையும் ஏத்தி இல்ல பழச்சவன்லையும் ஏத்தில சொல்றான்ல, செத்தவன்லையும் ஏத்தி இல்ல பழச்சவன் செத்து போட்டான்னா பூஜை பண்ண மாட்டேன், பழச்சிருக்கிறான்னா பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாம இருக்கிறான் நடந்துகிட்டு இருக்கிறேன், செத்துட்டானா நடக்க மாட்டேன், பழச்சிருந்தான்னா பூஜை பண்ணுவேன். இவனை எதுல சேர்த்து சொல்றான், வேறும் மலராயி. அதை சம்பாதிக்க உரம் படுத்து ஊர்தான் பச்சை சாதிக்கும் பிறந்து போய் இறை தேடி தின்னுது. அது ஆக்கைக்கே இறை தேடுது, நீயும் ஆக்கைக்கே இறை தேடி இருந்தா நீ ஒண்ணு, அதுவும் நீயும் ஒண்ணுதான் பிராணினார். ஆக்கைக்கு இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கடிவரே. பூக்கை குண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை குண்டரன் நாமன். அதனால அது பிராணினார் திருமூலர், அதெல்லாம் பிராணினார். பிராணி பிராணினா புரியுதா? விலங்குகள் பிறந்து அந்த பாட்டுல செத்தாரின் வேறும் மலராயி, செத்தவனுமாக இல்ல பிழைச்சவனுமாகவும் இல்லை. இதெல்லாம் கேட்டா அப்படித்தான் பூஜை பண்ண சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. இவரு நான் கட்சி பிறந்தம் இந்த திருவானக்க புராணம் சொன்னார்ல அவர் இருந்தார். குங்குலியம் இரண்டு பாகமும், குங்குலியம் இது தூபத்துக்கு சொல்றார், குங்குலியம் இரண்டு பாகம், அயிர்பொடி ஒரு பாகம், சந்தனப்பொடி மூன்று பாகம், சிறிது கற்பூர பொடியோடு கூட்டி நல்ல தளிலில் இட்டு தூபம் பணிமாற பண்ணுங்க. குங்குலியம், அயிர்பொடி, சந்தனப்பொடி, கற்பூரப்பொடி, இது மீதாரி என பெயர் வரும், அதற்கு மீதாரின்னு ஒரு பெயரா. இங்கனமன்றி குங்குலியமும் நெய்யும் கூட்டியேனும், குங்குலியமும் வில்வக்கட்டை பொடியேனும் கூட்டியேனும், குங்குலியம் சந்தனப்பொடியும் செங்கல் நீர் கோட்ட பொடியும் கூட்டி நெய் கலந்தேனும் தூபம் கொடுக்க, இவையெல்லாம் ஒன்றாக கூட்டி தூபம் கொடுத்தருமா? அடாடா, எக்கு பொடி ஒரு ஊரும், குங்குலியம் இரு ஊரும், சந்தனப்பொடி மூன்று ஊரும், சிறிது கற்பூர பொடியும் உடன் தேனோடும் கூட்டி இடுவது உத்தம தூபம். இலாமிச்சம் வேர்பொடி ஒரு ஊரும், குங்குலியம் இரு ஊரும், சந்தனப்பொடி மூன்று ஊரும், நெய் தேனோடும் கூட்டி இடுவது மத்தியம தூபம். குங்குலியமும் நெய்யும் கூட்டி இடுவது அதம தூபம். தூபத்தில் அதுதான் சுருக்கமா இப்ப பத்தியை வச்சுக்கிட்டோம். இந்த பொடிகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தூப தீபம் காட்டுவோம் இல்ல, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் போட்டுட்டா போதும். இந்த மாதிரி நெய்யும் நெய் ரெண்டு சுட்டு சுட்டு சாம்பிராணியை பத்தி இதுல சொல்லல. அகில் கட்ட நம்ம தனியா இருக்குல்ல, அகில் மரம் இருக்குல்ல, அகில் அகில் இருக்குல்ல, அகில் புகைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அகில் புகை, அகில் புகை சாம்பிராணி பத்தி சொல்லல. தீபத்துக்கு கபில நெய் உத்தமத்தின் உத்தமம். தீபத்துக்கு கபில நெய், கபில பசு, மற்ற பசு நெய் உத்தமத்தின் மத்தியம், ஆட்டு நெய் எருமை நெய் உத்தமத்தின் அதம், அது ஆகாது. வெள்ளெள்ளி நெய் மத்தி மத்தின் உத்தமம், வெள்ளெள்ளினுடைய நெய் எண்ணெய், மற்ற எள்ளி நெய் மத்தி மத்தின் மத்தம், மரக்கோட்டைகளின் நெய் அதமத்தின் அதமம், தாமரை நூல், வெள்ளருக்கு நூல், பருத்தி நூல் என்பவற்றுள், தாமரை நூலு, வெள்ளருக்கு நூல், பருத்தி நூல், இருபத்தோரு இலையாலயனும், பதினாறு இலையாலயனும், பதினான்கு இலையாலயனும், ஏழு இலையாலனும் கற்பூர பொடி கூட்டி திரி பண்ணுங்க. அது சின்னமா இருந்தா உனக்கு என்ன பொத்தப்படி வரும்? திரியில் எரியும் சுடர் நாலங்கல உயரமாயின் உத்தமம். அந்த சுடர் நாலங்கலம் அப்படி எரியணும். அப்படி எரிய விட்டதுனாலதான் உனக்கு மூணு லோகத்தையும் ஆளும்படியா வரம் கொடுத்தாரு. எலிக்கு மூன்றங்கல உயரமாயின் மத்தியமே, இரண்டங்கல உயரமாயின் அதமம். விளங்குதா? இத்தூபதீபத்துக்கு இந்த மாதிரி கணக்குகள் சொல்றாரு. முடிஞ்சவரில் இப்ப செய்யறதையாவது ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருங்க. அது சௌரியம் போல ஏத்திக்கலாம். அதனால தப்பு இல்லை. அஞ்சு விளக்கு போடலாம், ஒரு விளக்கு போடலாம், மூன்று விளக்கு போடலாம், தப்பு இல்லை. அதனால ஒண்ணும் இல்லை. அதிகமான தீபம் போட்டுறது உண்டல்லவா? சென்றாலயத்துள் திருவலக்கு திருவலகிட்டு ஏழு என்பது முதல் மூன்று திருக்குறளினால் சொல்லப்பட்ட சிவபுண்ணியங்களின் மகிமை, மூன்று திருக்குறளினால் சொல்லப்பட்ட சிவபுண்ணியங்களின் மகிமை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, இவர் அருமானாவலர் நிலை பெருமாறின் முதியில் நெஞ்சே நீவ, நிலை பெருமாறின் முதியில் நெஞ்சே எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி ஆரூரா என்றென்று அலரானில்லே. பெரும்புலர் காலை மூழி பித்தர்க்கு பத்தராயி அரும்பொடு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புணல் விளக்கு தூப விதியினாலிட வல்லார்க்கு கரும்பினீர் கட்டி போல்வர் கடவுர் விரட்டனாரே. அந்த விதியினால் இடவில்லாத அந்த முறைகள், ஆகம விதிப்படி இந்த முறைப்படி முறை கொண்டு நின்றடியார் முட்டாமை பணிசு விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதிற்றியாகும் விளக்கினார். விளக்கினார் முதல்ல கூட்டுதல், இது விளக்குதல். விளக்குதல்னா பாத்திரத்தை விளக்கு என்ன அர்த்தம், அதுல இருக்கிற அழுக்கு போ, அது போல கீழே கூட்டுறத விளக்குதல். விளக்கினார் பெற்ற இன்பம் பெரிய இன்பம், மெழுகினார் பதிற்றியாகும், அது போல 10 மடங்கு அதிகமான இன்பம் கிடைக்கும். மெழுகின துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய் நெறிஞானமாகும், அளப்பில கீழன் சொன்னார்க்கு அடிகள்தான் அருளுமாறு. விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுகினார் பதிற்றியாகும், துளக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும். இண்டை மாலை கட்டி இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டா அளவும் வைப்பறார் உரரே. அது ரொம்ப பெருசுது. மாமலர்கள் உண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே தரணும். இன்னொரு திருப்பு உள்ள சொல்றாரு, பழனி திருப்பு உள்ள, நல்ல சலனம் இல்லாத மனத்தோடு நல்ல பக்தியோடு நந்தனவனத்துக்கு சென்று நல்ல மலர்களை கொண்டு அந்த மாலை அந்த மலர்களை பல வகையான நல்ல மாலைகளை ஆக்கட்டி அப்போ சுவாமி திருமுடிக்கு மாலை, தோளுக்கு மாலை, கழுத்துக்கு மாலை, திருவடிக்கு மாலை, இப்படி பல வகை இருக்குல்ல, அப்படித்தான் கட்டினவர் இந்த முருகநாயனார். அந்த முருகநாயனார் அப்படித்தான் கட்டி சேத்தனார். அந்த மாதிரி கட்டி சாத்துகின்ற அடியார்கள் இருக்கிறாங்க வார், இந்த மாதிரி பல வகையான மாலைகளை கட்டி உன்னுடைய திருவடி சாத்துகின்ற அடியார்கள், அந்த அடியாருடைய திருவடியை என்னுடைய மனசுல ஒத்துச்சு தியானிக்கணும், அதுக்கு நீ மயில் மேல ஏறி வரணும் அப்படிங்கிறது. இந்த தியானத்துக்கு நீ மயில் மேல ஏறி வரணும். உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் காவன்னா நந்தனவனம், நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தியதோட ஆமாலிக ஆபரணம், உணதடியின் இச்சுடவே நாடும் மாதவர்கள் இருவாதம், உளமது தரித்தேவி மாதவர்கள் இருபாதம், உளமது தரித்தேவி நாவோடு பாடி அருள் வழிபட எனக்கேத யாவோடு தாழ் உதவ, உரகம் அது எடுத்தாடும் ஏகாரம் இதின் விஷயம் வர வேணும். தொலைந்து திருப்பி இந்த அளவிலே இந்த உரையே நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி புண்ணியங்கள் எல்லாம் செய்ய புண்ணியம் இருக்க போகணும். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றோ துணை நாடோ கண்டு கொண்டோ இதுவேனோ, தந்தியும் கொம்பை உணர்வோனே சங்கரும் பங்கி சிவை வாதா கதிர்வேலம் குண்டில் பெருமாடே. வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் முறை அறங்கடோங்க மற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி வழங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதையே அரகர மகாதேவன்.